ஏழாம் சித்திர பொருளும் அறிவினியது. அப்புறம் என்ன வருது? அருளால் மன்னி. அருளால் மன்னின் சொல்லும் பொழுது ஞான தரிசனம் கூறும் எட்டாம் சூத்திர பொருளும். எட்டாம் சூத்திரம் என்ன கருத்து சொல்கின்றது என்றால், ஆன்மா தவம் இயற்றினால் அந்த தவத்தின் பயனாக சிவபெருமான் குருவாக இருந்தோடி வந்து உபதேசிப்பான். அதான் எட்டாம் சூத்திர கருத்து. அருளால் மன்னிங்கிறதுனால சிவபெருமான் குருவாக வந்து ஞானத்தை உணர்த்தக்கூடிய எட்டாம் சூத்திர பொருள் பெறப்படுகின்றது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க உள்ள அருள் என்பது அந்த திருவருள் தான். திருவருள் தானே குரு குருவருளாக வருகின்றது. ஆகையினாலே அருளால் மன்னிங்கும் போது அந்த அருள் தான் சிவஞானம். சிவபெருமானுடைய திருவருள், இந்த குருவருள், சிவஞானம் மூன்று ஒன்றுதான். ஆகவே அந்த சிவஞானத்தை ஆன்மா பெறுகின்ற விதத்தை கூறுகின்ற அந்த எட்டாம் சூத்திர கருத்து பெறப்படுகின்றது. அருளால் மன்னி எனவே ஞான தரிசனம் கூறும் எட்டாம் சூத்திர பொருளும். அம்மையோடு அப்பனாகி, அம்மையோடு அப்பனாகின்னு சொன்னதுனால ஒன்பதாம் சூத்திர கருத்து பெறப்படும். எப்படின்னா, ஒன்பதாம் சூத்திரத்துல சிவ தரிசனம், சிவ தரிசனத்துல வந்து ஆன்மா வந்து சிவத்தை தரிசிப்பவன் நான், சிவபெருமானை எனக்கு காட்டி அருள்வது சிவஞானம். அந்த சிவஞானம் தான் அம்மை. சிவஞானம் திருவருள், அதான் அம்மை. அந்த சிவஞானத்தின் துணை கொண்டு என்னால் காணப்படும் பொருளாக இருப்பது சிவம். ஆகவே காண்கின்ற ஆன்மா அது ஞாதிருன்னு சொல்லுவாங்க. அறிபவன், காண்பவன், ஞாதிரு. அவன் அவனுக்கு காட்டுக்கொண்டு இருப்பது ஞானம், அது திருவருள். திருவருள் தான் சிவத்தை காட்டுது. அது திருவருள் தானே அம்மையார், உமையம்மையார். அப்ப அம்மையோடு அப்பனாகிங்கும் போது அந்த அம்மையாகிய ஞானம் அப்பனாக, அப்பன் வந்து காணப்படுபவன், காணப்படுபவர் அப்பனாகி சிவன், காட்டுவது அம்மையாகி அருள். ஆகவே அம்மையோடு அப்பனாகி என்றதுனாலே காட்டக்கூடிய அந்த ஞானம் அம்மையும், காணப்படும் பொருள் அந்த நேயம் அப்பனும், காண்கின்ற ஆன்மாவும் என்று இந்த மூன்று நிலையிலே இருந்து சிவதரிசனம் சொல்கின்ற ஒன்பதாம் சூத்திர பொருள் பெறப்படுகின்றது. எவ்வளவு நுணுகி நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள் பாருங்க. இது மாதிரி உரையே கிடையாது. அறுவர் உரை என்று முதன் முதலிலே பதிப்பித்திருந்தார் சண்முக சுந்தர முதலியார் என்பவர், இந்த சைவ அன்பர். ஆறு பேர் உரைகளையும் ஒவ்வொரு பாடலுக்கும், அப்ப எவ்வளவு பெரிய எவ்வளவு எத்தனை தொகுதிகள் அந்த நூல் வந்திருக்குமோ, ஆறு ஆறு ஆசிரியமார்கள் உரை. அதிலே மாதவ சிவஞானவர்களுடைய உரை தலைசிறந்த உரை. அதை அடிவற்றி நம்முடைய 16வது பட்டத்தை குருமகா சன்னிதானம் அவர்கள் பல உரை செய்துள்ளார்கள். அவற்றின் மூலமாகத்தான் இங்கே நாம் பார்த்து வருகின்றோம். ஆகவே அம்மையோடு அப்பனாகின்னு சொல்லும் போது ஞானமும் நேயமும் ஞாதிருவுமாக காணப்படும் ஒன்பதாம் சூத்திர பொருளும் செறி ஒளி. அதுக்கப்புறம் என்ன வருது? அம்மையோடு அப்பனாகி செறி ஒளியாது நின்ற, செறி ஒளியாது நின்ற எனவே ஏகனாக நிற்றல் கூறும் பத்தாம் சூத்திர பொருளும். அதாவது ஆன்மா சிவத்தோடு ஏகனாகி நிற்க வேண்டும் அப்படின்னு பத்தாம் சூத்திரம் கூறும். முதன் நூல்ல பார்த்தோம்னா ஏகனாகி இறைவனி நிற்க சொல்வார். ஏகனாகி நாம எப்படி அவனோடு ஏகனாக நிற்க முடிகிறது? ஏகனாகி நிற்றல்னா என்ன? அவனோடு ஒன்றுபட்டு நிற்கும். அவன் எங்கோ இருக்கிறான் அந்த வேற்று உணர்ச்சி இல்லாமல் சிவத்தோடு ஒன்றுபட்டு நிற்கும். அதுக்கு முதல்ல சிவபெருமான அறியணும். அதனால ஒன்பதாம் சூத்திர சிவ தரிசனம் பண்ணாதான் காண்பவன், காணப்படும் பொருள் அப்படின்னு சிவ தரிசனம் பண்றான். தன்னின் வேறாக சிவத்தை தரிசிக்கின்றான். அதுல தொடர்ந்து அப்படி இருக்காமல் அந்த சிவத்தோடையும் என்ன செஞ்சிடும்? ஒன்றுபட்டு விட வேண்டும் என்று பத்தாம் சூத்திரம் சொல்கின்றது. அப்ப அவன் எல்லா இடத்திலும் நிறைஞ்சு செறிவாக இருந்தாதானே நாம அவனோட ஒன்றுபட முடியும். ஆகவே செறி ஒளியாது நின்ற என்றதுனாலே ஏகனாகி நிற்றல் கூறுகின்ற பத்தாம் சூத்திர பொருள் தரப்படும். அதான் ஏகனாக செறி ஒளியாது நின்றவனவே ஏகனாக நிற்றல் கூறும் பத்தாம் சூத்திர பொருளும் சிவனடி சென்னி வைப்பான். கடைசியில சிவனடி சென்னி வைப்பான் எனவே அரண் மலரடி கீழ் இருத்தல் கூடும் பதினோராம் சூத்திர பொருளும். பதினோராம் சூத்திரம் அதுதான் சொல்லுது, மாயமெல்லாம் நீங்கி அரண் மலரடி கீழ் இருப்பன். இந்த சித்தியார் பதினோராம் சூத்திரத்தில் அப்படிதான் வருகின்றது. அதுல முதல் நூல் பதினோராம் சூத்திரம், சிவஞான போதும் பதினோராம் சூத்திரம் ரொம்ப கொண்டு கூட்டுதான் இருக்கும். இந்த சித்தியார் பதினோராம் சூத்திரத்தை பார்த்தோம்னா மாயமெல்லாம் நீங்கி அரண் மலரடி கீழ் இருப்பன். அதான், அதாவது முத்தியிலும் அடிமை அடிமையே என்று வலியுறுத்தி சொல்லுதான் சைவத்தோட சிறப்பு. முத்தி அடைஞ்சிட்டா உடனே ஆன்மா வந்து சிவத்துக்கு சமம் அப்படி இப்படின்லாம் சொல்வார்கள் சமவாத செய்வர்கள். கிடையவே கிடையாது. முத்தி அடைஞ்சாலும் அங்க வந்து ஆன்மா சிவத்துக்கு அடிமைதான். ஏன் அப்படின்னா, அந்த முத்தி நிலையிலும் சிவபெருமான் அறிவித்தால் தான் ஆன்மா அறியும். நானாக அப்போ அறியும். அப்ப என்ன சிறப்பு முத்தி நிலை? என்ன சிறப்பு? முத்தி அடைவதற்கு முன்பு சிவபெருமான் அறிவித்தாலும் ஆன்மா அறியாது இல்லையா? எப்போ இப்ப நம்ம அறியிறோமேனா வினைக்கு ஈடாக எதை அறிவிக்கின்றானோ அதைத்தான் அறிவோம். இப்ப சிவபெருமான் தன்னை அறிவித்தால் நாம சிவபெருமான் அறிய முடியுமா? அறிய முடியும்னா சிவபெருமான் தன்னை அறிவித்திருப்பாரு. எதுக்காக நம்ம இப்படி உலகத்தை நமக்கு அறிவிச்சுட்டு இருக்காரு? உலகத்தை அறிவித்தால் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் நாம இருக்கின்றோம். சிவபெருமான் தன்னை அறிவித்தால் அந்த சிவபெருமானை அறியக்கூடிய நிலையில் நாம் வரவில்லை. வந்துட்டோம்னா நம்ம முத்திக்கு பக்குவப்பட்டுட்டோம்னு இருக்கும். அதான் அதுக்காகத்தான் எல்லாமே எல்லா வழிபாடுகளும் எல்லாமே அதுக்கு தான். சிவத்தை சிவம் தன்னை அறிவிப்பதற்கு எப்போதும் சித்தமா இருக்கின்றார். ஏன்னா அவன் வரம்பில் வரம்பில்லாத கருணை உடையவன். ஆகவே எப்போதும் தன்னை காட்டி பேரொருள் வழங்குவதற்கு தயாரா இருக்கான். ஆனா அது அவர் தன்னை அறிவித்தாலும் நாம் அவரை அறிய முடியாத நிலையிலே இருக்கும். அதை அறிந்து கொள்ள நிலை வந்துட்டா அதான் முத்தி. ஆனா அங்கேயும் அவர் அறிவிச்சுதான் அவரை நாம் அறிவின்றோம். அதான் அரண் மலரடி கீழ் இருப்பன். அதுக்காக தான் அந்த அடக்கத்தோடு சொன்னார்கள். அரண் மலரடி கீழ் இருப்பது பதினோராம் சூத்திர பொருள். இங்க வந்து சிவனடி சென்னி வைப்பான்னு சொன்னதுனால அரண் மலரடி கீழ் இருத்தல் கூறும் பதினோராம் சூத்திர பொருள் பெறப்பட்டது. சரி, பன்னெண்டாம் சூத்திர பொருள் எப்படி பெறப்படுது? பன்னெண்டாம் சூத்திர பொருள் என்ன? பதினோராம் சூத்திரம் முத்தியை சொல்லியாச்சு. பன்னெண்டாம் சூத்திரம் அந்த முத்தி பெற்றோர் இவ்வாறு இருப்பர் அப்படின்னு அவர்கள் இயல்பு சொல்லுவது. அப்ப பன்னெண்டாம் திருமுறையும் பன்னெண்டாம் சூத்திரமும் பாருங்க ஒற்றுமையா இருக்கும். பன்னெண்டாம் திருமுறை பெரிய புராணம். நாயன்மார்கள் எல்லா சீவன் முத்தர்கள் அவர்களுடைய தன்மையை சொன்னது பன்னெண்டாம் திருமுறை. பன்னெண்டாம் சூத்திரமும் அந்த சீவன் முத்தர்கள் எவ்வாறு இருப்பார்கள் இலக்கணம் சொல்கின்றது. பன்னெண்டாம் சூத்திரம் இலக்கணம், பன்னெண்டாம் திருமுறை இலக்கியம். அது இதை பார்த்துட்டு அதை பார்த்தா தெளிவா இருக்கணும். ஆகவே அந்த சொல் குறிப்பு இருக்கின்றதே, சிவனடி சென்னி வைப்பாங்கிற சொல் குறிப்புனால சிவனடி சென்னி வைத்தவர்களுடைய இயல்பை கூறும் பன்னெண்டாம் சூத்திர கருத்து பெறப்படுகின்றது. அதான் அவர்களை அணைந்தோர் சொல்வார்கள். அணைந்தோர், சேர்ந்தோர், சிவத்தை சேர்ந்தோர். எனவே சிவனடி சென்னி வைப்பாம் என்னும் சொல் இயல்பால் அணைந்தோர் தன்மை கூறும் பனிரெண்டாம் சூத்திர பொருளும் குறிப்பான அறிய கிடந்தன. இதெல்லாம் குறிப்பா அப்படி காட்டுறார். இங்கனம் தொகுத்து காட்டுதல் மங்கள வாழ்த்துக்கு இலக்கணம் என உணர்க. ஏன்னா ஒரு பாட்டுல வந்து நூல் கருத்து அனைத்தையும் இருக்கு இருக்குன்னு காட்டுறீங்களே அப்படின்னா இந்த பாட்டு வந்து மங்கள வாழ்த்து என்ற வகையை சார்ந்தது. மங்கள வாழ்த்து ஒரு தனி வகை, எல்லாரும் பாடிட முடியாது. ஒரு நூலுக்கு மங்கள வாழ்த்துன்னு ஒரு பாட்டு பாடுனா அந்த நூல் கருத்து அனைத்தும் அந்த மங்கள வாழ்த்துல குறிப்பா காட்டப்படும். அப்ப எவ்வளவு அறிவு பாருங்க. அப்படியெல்லாம் பாடி நான்கு அடிகள்ல ஒரு நூல் கருத்தையே காட்டியிருக்கின்றார். நம்ம சாதாரண கதைகளெல்லாம் கேட்டு வியக்கின்றோம். பெரிய ராமாயணம் ஏன் ஒரு நாலு பத்து பார்த்த சொல்லிட்டாரியா ராமாயண கதையும் சொல்றோம் இல்லையா? கதைகளை சுருக்கி சொல்லலாம். ஆனால் ஒரு தத்துவ சாஸ்திரத்தில் அடங்கியுள்ள கருத்துக்களை எல்லாம் ஒரு நான்கு அடி பாடல்கள் குறிப்பாக காட்டுவது என்றால் அது எப்படி நம்மால் உணர முடிந்தது? அருந்ததி சிவாச்சாரிய பெருமாள் குறிப்பாக காட்டுகிறார்கள் வாஸ்தவம் தான். நம்ம பார்த்தா அது குறிப்பாக காட்டுனா நமக்கு தெரிவிக்கிறதா இல்லை? அந்த நயங்கள் எந்த உரையாசிரியர் காட்டினார்? நம்முடைய சுவிஞான ஒருவர் தான் காட்டியிருக்கிறார். ஆகவே அவ்வளவு சிறப்பாக காட்டியிருக்கின்றார்கள். இது காணாதுன்னு இன்னொரு அருமையான நயமும் சொல்கின்றார்கள் பாருங்க. என்னவென்றால் சுவாமிக்கு எட்டு குணங்கள் சொல்வார்கள். என் குணத்தான் வள்ளுவரே சொன்னார். எட்டு குணங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் வயத்தனாதல், தூய உடம்பினனாதல், இயற்கை உணர்வினனாதல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை என்றெல்லாம் பல இப்படி இவ்வாறு எட்டு என்றெல்லாம் எட்டு குணங்கள் சொல்வார்கள். இந்த எட்டு குணங்களும் ஆறு குணங்களாகவும் சுருக்கியும் சொல்வார்கள். ஆறு குணங்களா சொல்லும்போதுதான் பகவன் பேர் வருகின்றது. ஆறு குணங்களை உடையவன் பகவன் என்பதற்கு பொருள். அப்போ இந்த எட்டு குணங்களும் ஆறு குணங்களா சுருக்கி சொல்றாங்க பாத்தீங்களா? இங்க இந்த பாடல்ல அந்த ஆறு குணங்களையும் காட்டி உள்ளார்கள் என்று சுவாமிகள் காட்டுகின்றார்கள். எப்படி காட்டுகின்றார்கள் என்றால், இங்க ஆறு வகையான வினையச்சங்கள் வருகின்றன. என்ன ஆறு அப்படின்னு கேட்டா, அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் நின்ற. இதை தனித்தனியா நம்ம கூட்டி வாசிக்கணும்னு சொல்லி முதல்ல குறிப்பிட்டேன் அல்லவா? அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் நின்ற சிவனடி சென்னி வைப்பான். வேறாம் குறியது உடைத்தாய் நின்ற சிவனடி சென்னி வைப்பான். வேதாகமங்களின் குறியிறந்து நின்ற சிவனடி சென்னி வைப்பான். அறிவினில் நின்ற சிவனடி சென்னி வைப்பான். அறிவினில் அருளால் மண்ணி நின்ற சிவனடி சென்னி வைப்பான். அம்மையோடு அப்பனாகி நின்ற சிவனடி சென்னி வைப்பான். செறி ஒளியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பான். ஆறு வாக்கியம் வருது பாத்தீங்களா, தனித்தனியா பிரிச்சான். இதுல வந்து நின்ற என்ற வினையோடு முடிகின்றன. எல்லாத்துக்கூட நின்றன்னு சேர்த்து நின்ற சிவனடி, நின்ற சிவனடின்னு சேர்க்கணும். இப்ப நின்றங்கிற வினை கொண்டு மேலே சொன்ன ஆறு எச்சங்களும் முடிகின்றன. ஆகவே வினை கொண்டு முடிந்தால் வினை எச்சம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லாது. இந்த ஆறையும் நாம பார்த்தோம்னா ஆறு குணங்களும் பெறப்படும் சொன்னார். முதல்ல அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் நின்ற சிவனடின்னு சொல்லும் போது பாருங்க, எந்த சமய நெறியில் இருந்து கொண்டு எந்த ஒரு தேவரை வழிபட்டாலும் அந்த தேவனிடமாக இருந்து கொண்டு சிவபெருமான் அருள் செய்கிறார்னா அப்ப இவருக்கு எவ்வளவு ஆற்றல். இப்ப நம்ம எல்லாம் எடுத்துக்கொண்டா ஒருவர் வந்து நமக்கு இந்த உதவி செய்யுங்க, உங்களை நாடு பார்க்க, நீங்க அப்ப எனக்கு இந்த உதவி செய்யுங்கன்னு சொன்னாலும் கூட, நம்ம அப்ப சரின்னு சொன்னாலும் கூட அந்த தேதி வரும்போது இடையில என்னென்ன விவகாரங்கள் எல்லாமோ உருண்டு குரண்டு அந்த தேதி வரும்போது ஆமா இவருக்கு உதவினு சொன்னமே அப்படிங்கறது கூட மறந்து போயிருக்கும். அது நம்ம நிலைமை. ஆனா சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா, நீ எந்த தெய்வத்தினாலும் நீ வச்சுக்கோ, எந்த உருவத்தினாலும் வழிபடு, நீ எந்த தெய்வத்தை வழிபடுதையோ அந்த தெய்வத்தின் வாயிலாக உனக்கு அருள் செய்து விடுவார் சிவபெருமான். எத்தனை எத்தனை தெய்வங்கள், எத்தனை எத்தனை இப்பவும் புதுசா எத்தனை நெறிகள் வந்துள்ளன, எந்த எந்தெந்த தெய்வங்கள் எல்லாம் சொல்கின்றார்கள். அது எதா இருந்தாலும் சரிதான், எந்த தெய்வமா இருந்தாலும் சரிதான், அந்த தெய்வத்தின் இடமாக நின்று அருளை வழங்கிவிடுவார் சிவபெருமான். அப்ப எவ்வளவு பெரிய ஆற்றல், பேராற்றல் அவருக்கு இல்லையா. ஆகவே அந்த அறுவகை சமயத்திற்கும் அவ்வவர் பொருளாயின் சொல்லும் பொழுது அவனுடைய பேராற்றல் பெறப்படுகின்றது. அதுதான் அந்த ஆறு குணங்கள்ல ஒன்றாகிய அளவில் ஆற்றல் உடைமை. அதை வடமொழியில அனந்த சக்தின்னு சொல்லுவார்கள். என்ன, அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவில்லாத, முடிவில்லாத சக்தி, அதான் அளவில் ஆற்றல். அதுதான் நம்ம சிவஞான சுவாமிகள் சொல்கின்றார்கள். இந்த நூல் கருத்தை பூரா தொகுத்து காட்டுவது மட்டுமில்ல, ஆறு வகையான வினையச்சங்களால முதலனுடைய ஆறு வகை குணங்களும் சொல்லியிருக்கார்வார் அப்படின்னு காட்டுறாங்க. இனி இதனுள் கூறப்படும் அறுவகை வினையச்சங்களானும் முதல்வனுடைய அறுவகை குணங்களும் கூறப்பட்டன என்று உரைத்தரும் ஒன்று. எப்படி அது காட்டுதும், எப்படி ஆறு வகை குணங்களும் இந்த பாட்டுல சொல்லியிருக்கு அப்படிங்கறத காட்டுகின்றேன். அது காட்டுதும் அவ்வவர் பொருளா என்றதனால் அஞ்ஞனம் பலவேறு வகைப்பட நிற்கும் அனந்த சக்தியாகிய அளவில் ஆற்றலுடைமை கூறப்பட்டது. ஆமா, எந்த சமயத்தார் எந்த தெய்வத்தை வழிபடுதானோ அந்த தெய்வம் இடமாக நின்றே அருள் புரிந்து விடுகின்றான். அப்ப அவனுடைய அளவில்லாத ஆற்றல் அங்கே கூறப்படுகின்றது, அனந்த சக்தியாகிய அளவில் ஆற்றல் உடைமை. சரி, வேறாம் புரியது உடைத்தார் சொன்னாங்களே, அதாவது அருவத்திருமேனி, அருவுருவத் திருமேனி, உருவத் திருமேனி என்று இப்படி பல்வேறு திருமேனிகளை தாங்குகின்றான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ நம்ம எடுத்துக்கொண்டால் நாம வந்து இப்படி நினைத்த வடிவங்களெல்லாம் எடுக்க முடியுமா? இப்ப பார்க்கின்றோம், நமக்கு ஒருவருடைய வடிவத்தை பார்க்கின்றோம், அந்த உருவம் ரொம்ப சிறப்பா இருக்க, நமக்கு அந்த உருவம் இருந்தா தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம உருவத்தை மாற்றிக்கொள்ள முடிகிறதா? முடியும். பிளாஸ்டிக் சர்ஜரி அது இதுன்னா ஆபரேஷன் எல்லாம் பண்ணி சில ரொம்ப பெரிய பெரிய பணக்காரங்க செய்யறாங்க, முகத்தோட்டத்தெல்லாம் மாத்திக்கிட்டே வராங்க. அது என்ன ஆகுதுன்னா உயிருக்கே ஆபத்தாக போய் முடிகிறது கிடையாது. நமக்கு எல்லாம் வந்து என்ன உருவமோ அதான், அந்த ஒரு உருவத்துலதான், அந்த உருவத்தையும் நாமளா நாம உருவாக்கி கொள்ளல, சாமி என்ன கொடுத்தாரோ அதுதான், அதுக்குள்ளதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா சுவாமியை பாருங்க, அருவத்திருமேனியும் கொள்றார், அருவுருவத்திருமேனியும் கொள்றார், உருவத்திருமேனியும் கொள்கின்றார், அதுலயும் பல உருவங்கள். இந்த மாகேஸ்வர திருமேனி 25 சொல்கின்றார், இத்தனை திருமேனி கொள்கின்றார் என்றால் அப்போ அவர் யாரோ ஒருவர் திருமேனியை கொடுத்து பெறவில்லை, தாமே திருமேனிகளை எடுத்துக் கொள்கின்றார். அப்ப அவருடைய அறிவும் நம்ம அறிவும் ஒன்னாவா இருக்கும் இல்லையா. அவர் அறிவு பாசங்களில் லிங்கிய அறிவு, அவர் அறிவு ஒருவன் அறிவிக்க வேண்டியதின்றி தானே அறியும் அறிவு. எனவே இதனால் அனாதி முத்தத்தன்மை எனப்படும் இயல்பாகவே பாசங்களின் நீங்குதலும் நிராம யான்மா எனப்படும் இயற்கை உணர்வினாதலும் ஈண்டே அடங்கும் என்று சொன்னார். ஆகையினாலே மூவகை திருமேனிகளை எடுக்கின்றான் என்ற பொருளிலே வேறாம் குறியது உடைத்தான் சொன்னதனால அவன் இயற்கை உணர்வினன், இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன் என்ற குணங்கள் பெறப்பட்டன. அப்புறம் வாங்க, வேதாகமங்களின் குறி இறந்து, வேதாகமங்க கருத்துக்கும் அப்பாற்பட்ட சொரூப நிலை உடையவன், ஞானமய மயமாக விளங்குபவன் என்று சொன்னார்கள் இல்லையா. அப்போ அவனுடைய அந்த சுதந்திரன் தன்வயத்தனாதல் என்ற தன்மை அங்கு பெறப்பட்டது. வேதாகமங்களுக்குள்ள அவன் அடக்கிட முடியாது, வேதாகமங்களையும் கடந்து விளங்குகின்றான். அப்ப எதையுமே அவன் சார்ந்து விளங்கவில்லை, எல்லாவற்றையும் கடந்து விளங்குகின்றான். எனவே சுதந்திரம் உடையவன் அவன், தன்வயத்தனாதன், தன்வயத்தன், பிறர் வசம் மிக்கல, தன்வசத்தில் இருப்பவன், அதான் தன்வயத்தன் ஆதல் என்ற அந்த குணம் பெறப்படுகின்றது. வேதாகமங்களையும் கடந்தவன் சொன்னதுனால தன்வயத்தனாதல் என்ற சுதந்திரன் என்ற குணம் பெறப்படுகின்றது. அப்புறம் அறிவினில் அருளால் மண்ணி என்றதனால் சர்வஞத்துவம் எனப்படும் முற்றுமுடுதல் கூறப்பட்டது. எப்படின்னா எல்லா உயிர்களோட அறிவிலையும் எம்பெருமான் கலந்திருக்கிறாராம். அப்பர் பெருமான் சொல்வார்களே, வாயானை மனத்தானை மனத்தில் உள்ள கருத்தானை, கருத்தறிந்து முடிப்பான் தானே சொன்னார். அப்ப யார் யார் என்னெல்லாம் அறிகிறான், என்னெல்லாம் திட்டமிடுறான், என்னெல்லாம் செய்யறான், எல்லாவற்றையும் சுவாமி அறிகின்றார். அது எப்படி அவருக்கு சாத்தியமாகின்றது? எல்லாருடைய அறிவிலுமே அவர் கடந்திருக்கின்றார். எல்லாருடைய அறிவிலும் அவர் கடந்திருப்பதனால் எல்லாரையும் எல்லா உயிர்களை பற்றியும் அவர் அறிகின்றார். அப்போ அந்த அறிவினில் அருளால் மண்ணி இருப்பதனால் அவர் முற்று உணர்வுடையவர், எல்லாவற்றையும் அறிபவர் என்ற அந்த முற்றும் உணர்தல், அதைத்தான் சர்வஞ்ஞத்துவம் சொல்லுவாங்க வடமொழியில. அந்த சர்வஞ்ஞத்துவம் எனப்படும் முற்றும் உணர்தல் கூறப்பட்டது. அப்புறம் அம்மையோடு அப்பனாகி என்றதனால் அம்மை அப்பனாக விளங்குகின்றான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அம்மையோடு அப்பனாகின்னு சொன்னாங்க. அதனால என்ன பெறப்படுது, அம்மைதான சக்தி இல்லையா, அந்த சக்தி தான், சக்தி வந்து அம்மையாக விளங்குவது மட்டுமல்ல சிவபெருமானுக்கு திருமேனியாக விளங்குவது சக்தி தான். அதனால என்ன பெறப்படுகின்றதுன்னு சொன்னீங்கன்னா, அம்மையோடு அப்பனாகின்றதனால் பேரொருள் உடைமை, அம்மைங்கிறது என்ன, அருள் தான். ஆகவே அந்த பேரொருள் உடைமை கூறப்பட்டது. விசுத்த தேகம் எனப்படும் தூய உடம்பிடனாதலும் ஈண்டே அடங்கும், பேரருள அழுத்த சக்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆகமங்கள்ல வருகின்ற சொல்லாட்சி, அதனால அந்த வடமொழி பேரையும் சொல்லி தமிழ் பேரை சொல்கின்றார் சுவாமிகள். அழுத்த சக்தி என்பது பேரருள் உடைமை, விசுத்த தேகம் தூய உடம்பினன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மையோடு அப்பனாகி சொன்னார்களே, அந்த அம்மை என்பது சக்தி, அருளது சக்தியாகும் அறந்தனக்கு சொன்னதுனால அந்த அம்மையாகிய சக்தி தான் அருள். ஆகவே அவன் அம்மையோடு இருக்கின்றான் என்பதனாலே பேரருளோடு இருக்கின்றான், அந்த பேரருள் உடைமை என்ற குணம் பெறப்பட்டது, அது அழுத்த சக்தி. அப்புறம் அந்த சக்தி வந்து அம்மையாக மட்டுமில்லை, சாமிக்கே திருமேனியாகவும் இருக்கின்றது. ஆகவே அவனுக்கு மாயாகாரிய திருமேனியாக இல்லை, அவனுக்கு வந்து சக்தியே திருமேனியாக விளங்குகின்றது என்பதனால மாயாகாரிய உடம்பு வந்து அசுத்தமானது, நிலையற்றது. ஆனா அது சக்தியே திருமேனியாக விளங்குவதனால் அது பரிசுத்தமான தேகம். எனவே விசுத்த தேகம்னு சொல்றாங்களே, அந்த தூய உடம்பிடனாதல் என்பதும் இங்கு பெறப்படுகின்றது. அப்புறம் செறிவு ஒழியாது என்றதனால், செறிவு ஒழியாது, செறிவினின்றும் நீங்காது. அப்ப எல்லா இடத்திலையும் செறிந்து விளங்குகின்றான் இல்லையா. கூட்டம் சொல்லலாம் சொல்லுவோம், ஒரு எள்ளு போல கூட இடம் இல்ல, அவ்வளவு நெருங்கிய செறிவான கூட்டம்னு சொல்றோம். அத மாதிரி ஒரு எள்ளளவு இடைவெளி கூட இல்லாமல் எல்லாவற்றிலும் சுவாமி வந்து நிறைந்து இருக்கின்றார், செறி ஒழியாது நிற்கின்றார். அப்படிப்பட்ட பொருள் பேரின்பத்தை தரக்கூடிய பொருளாக இருக்கும். இதை நாம எவ்வளவு சிந்திக்கணும், ரொம்ப சிந்திச்சாதான் நமக்கு இதை உணர முடியும். எங்கும் நிறைந்திருப்பதனால சுவாமியுடைய அந்த பெரிய பெருநிலையினை மட்டும் நான் உணர்வதே இல்லை, எங்கும் நிறைந்திருக்கின்ற பொருள் வந்து, அதாவது உலகத்துல இன்பம் தரக்கூடிய பொருள்லாம் வந்து சும்மா ஒரு இடத்துக்குள்ள அடைபட்ட பொருள் தான். ஆமா, இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரம், இப்படி இடவரையறைக்குள்ளும் கால வரையறைக்குள்ளும் இவ்வளவு காலம் தான் இருக்கும். அதுக்கு மேல அது அந்த இன்பத்தை தராது, கெட்டு போய்விடும். அது எல்லா உலக இன்பம் அனைத்தும் அப்படிதான். ஆமா, என்ன சொல்றான், கண்டபடி வாழ்வோன்னு சொல்லவனே என்ன சொல்றான், ஐயா இருக்கும் போதே எல்லாத்தையும் அனுபவிச்சிருந்தான் சொல்றான். அப்ப அவனோட ஸ்டேட்மெண்ட் வச்சே நம்ம புரிஞ்சுக்கிடலாம், அது கொஞ்ச காலத்துக்கு தான் ஐயா அது. அதுக்கப்புறமா இவனுக்கு ஆசை விட போறது இல்ல, இவனுக்கு ஆசை இருக்கும், ஆனால் அனுபவிக்க வேண்டிய பொருள் என்ன செய்யும், கெட்டு போய்விடும். இவன் எந்த கருவியை வச்சு அனுபவிச்சான், உடம்பை வச்சு, அந்த உடம்பே வந்து பாழடைந்து விடுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட அற்ப பொருள்களால் தரந்தாழ்ந்த இன்பத்தை உயிர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. பாருங்க, இந்த இடவரையறை, காலவரையறை இதெல்லாம் கடந்து எங்கனும் எக்காலமும் செறிவு ஒழியாது நிறைந்திருக்கின்றதே, இந்த பொருள் தரக்கூடிய இன்பம் எப்படிப்பட்ட இன்பமா இருக்கும், அது உள்ளவா பேரின்பமாக இருக்கும். எனவே அந்த வரம்பில் இன்பம் உடைமை, அதான் எல்லா இன்பமும் ஒரு வரம்பு தான், வரம்புக்கு உட்பட்டதான், அளவுக்கு மீறினா அமுதம் நெஞ்சினா தான் சொன்னான். ஏன்னா ஒரு வரம்போடு தான் இந்த இன்பம், ஆனா வரம்பு கடந்த இன்பத்தை தரக்கூடிய பொருள் எங்கும் நிறைந்திருக்கின்ற செறி ஒழியாது நிற்கின்ற பொருள். எனவே செறி ஒழியாது என்றதனால் வரம்பின் இன்பமுடைமை அதை பூர்த்தின்னு சொல்றாங்க சமஸ்கிருதத்தில். செறி ஒழியாது என்றதனால் பூர்த்தி எனப்படும் வரம்பில் இன்பமுடைமை கூறப்பட்டது என்று உணர்க. இவ்வாறு இந்த பாடல்ல ஆறு வகையான அந்த வினைச்சங்கள்ல வந்து ஆறு எம்பெருமானுடைய ஆறு குணங்களும் காட்டப்பட்டன. அந்த எட்டு குணங்கள்ல எப்படி ஆறு குணங்களும் அடங்கி இருக்குதுன்னு காட்டிட்டாங்க இல்லையா. ஆமா, தூய உடம்பினாதல் என்பது பேரருள் உடமையில் அடங்கி இருக்கின்றது. அப்புறம் வந்து இயற்கை உணர்வினன் என்பது இயல்பாகவே பாசங்களை நீங்குதல் அடக்கப்பட்டது. எனவே எட்டு குணங்களே ஆறாக அடக்கி இந்த பாடல்ல அந்த ஆறு குணங்களும் அருமையாக காட்டப்பட்டுள்ளன. சிவஞான சித்தியார் பரபக்க பொருள், சுபக்க பொருள் முழுவதும், நூல் கருத்து முழுவதும் இந்த பாடலிலே காட்டப்பட்டுள்ளது. எம்பெருமானுடைய எட்டு குணங்கள் ஆறாக தொகுக்கப்பட்டு அந்த ஆறு குணங்களும் இந்த பாடலிலே காட்டப்பட்டுள்ளது. அப்படியானால் எத்தனை சிறப்போடு இந்த பாடல். மேலும் பொதுவாக பார்க்கும் பொழுது சிவபெருமானுடைய முழு முதன்மையினை மிகச் சிறப்பாக, ஏன்னா சிவபெருமான் துதி அல்லவா, அப்ப சிவபெருமானுடைய முழு முதன்மையை காட்டி அவனை துதித்து அவன் திருவடிகளை போவதே நமக்கு ஒரே அடைக்கலம் என்ற அந்த மேன்மையான கருத்தும் சொல்லப்பட்டுள்ளது. எத்துணை எத்துணை நலன்கள் இந்த ஒரு பாடலிலே காட்டப்பட்டுள்ளன. ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்ற மாதிரி, சித்தியார் என்ற இந்த பறந்து விரிந்த பெருங்கடலாகிய இந்த சாஸ்திரத்துக்கு இந்த மங்கள வாழ்த்து ஒரு பாடலே எப்படி விளங்குகின்றது? அருணந்தி சிவாச்சாரிய பெருமான் எவ்வளவு பெரிய ஆசிரியர் என்பதை அவருடைய திருவடியிலே வியாபியமாய் அடங்கி நின்று நம்முடைய சிவஞான யோகிகள் எவ்வளவு சிறப்பாக காட்டுகின்றார்கள் என்பதை நாம் உணர்கின்றோம். இவ்வளவும் சொல்லிவிட்டு கடைசியில ஒரு சின்ன வாக்கியம் ஒண்ணு எழுதி முடிக்கிறாரு, அதான் இன்னும் சிறப்பு. என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் விரிப்பீர் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் இந்த பாடல நயங்கள்னு இல்ல, இன்னும் சொல்ல போனா பெருகி போகும், அதனால இந்த அளவோடு முடித்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி இந்த பாடலுக்கான உரையை முடிக்கின்றார். அப்படிப்பட்ட பாடலாக இந்த மங்கள வாழ்த்து பாடல் விளங்குகின்றது. அடுத்த பாடலிலே என்ன சொல்கின்றார்கள் என்றால், பாஜிரம் என்பது பல விஷயங்களை சொல்ல வேண்டும். அதுல ஒன்று என்னவென்றால், இந்த நூலுக்கு முதல் நூல் எது, எந்த நூலை அடிப்படையாக கொண்டு இந்த நூலை நான் செய்கின்றேன், இந்த நூலுக்கு முதல் நூலை சொல்லணும். எந்த நூலின் மரபின் வழி வந்தது இந்த நூல்னு பாயிரத்துல சொல்லியிருக்கணும். அதனால அந்த முறைப்படி முதல் நூலை சொல்லி அந்த முதல் நூலின் சிறப்பை எடுத்து சொல்கின்றார். அப்போ அந்த முதல் நூலை செய்தவர் தம்முடைய குருநாதராக இருக்கின்றார். அந்த குருநாதருடைய பெருமையையும் அந்த குருநாதர் தம்மை ஆட்கொண்ட அந்த கருணை திறத்தையும் அங்கு அன்பு மறவாமல் குறிப்பிடுகின்றார் நம்முடைய அருணந்தி பெருமான். அந்த பாடலை பார்க்கலாம். என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து அருளினாலே தாளினை தலைமையை சூட்டும் மின்னமர் பொலிசூல் வெண்ணெய் மேவிவாள் மெய்கண்டான் நூல் சென்னையிற் கொண்டு சைவ திறத்தினை தெரிக்கலுற்றா என்று சொல்கிறார். என்னை, என்னைனா பிறவியாகிய கடலிலே அழுந்துகின்ற என்னை. சுப்பிரமணிய சுவாமி பதவுரைப்பார் வேண்டிய அந்த சொற்றொடர்களை அடைப்புக்குறிப்புள்ள போட்டு சொல்வார்கள், அதான் அவருடைய சிறப்பு. பவம் என்பது பிறவி, என்னை அப்படிங்கும் போது பிறவியாகிய கடலிலே அழுந்துகின்ற என்னை பவத்தில் இப்பவத்தில் சேராவகை அருளினாலே எடுத்து, சேராவகை எடுத்துன்னு இருக்கு, அருளினாலே எடுத்து, அருளினாலே அடுத்த அடியில் வருது, அதற்கு கூட்டிக் கொள்ள வேண்டும். அதாவது அடியேன் பிறவி கடலிலே அழுந்து கொண்டிருக்கின்றேன், அப்படி அழுந்து கொண்டிருக்கின்ற அடியேனை அதிலே அழுந்தி மூழ்கி விடா வண்ணம் எடுத்து, எடுத்துன்னு சொன்னதுனால அப்ப கையால தான் எடுக்க முடியும். அப்போ சுவாமி எதனால எடுக்கின்றார், தன்னுடைய கருணையினாலே எடுக்கின்றார், அருளாலே எடுக்கின்றார். ஆகவே அங்க வந்து எடுத்துன்னு சொன்னதுனால கருணை என்பது கையாக உருவகம் செய்யப்பட்டது, அதான் குறிப்பு உருவகம். எடுத்துன்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, மணிவாச பெருமான் சொல்வார்களே, பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை என்று சொல்வார்கள். எடுத்துங்கும் போது கருணையினா கருணையாகிய கையினாலே எடுத்துங்கிற அந்த உருவத்தை நாம் அங்க போட்டுக்கொள்ள வேண்டும், அதான் சொன்னார்கள். அதன்கண் அழுந்தாத வண்ணம் கருணை கையால் எடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து என் அறிவின் கண்ணே தற்சுரூபத்தை விளக்குவதற்கு எழுந்தொருளி வந்து, உருவாக எழுந்தொருளி வருகிறார். எதுக்காக, உன்னுடைய அறிவிலே நான் தான்ப்பா அனாதியே தொன்று தொட்டு உன்னுடைய அறிவிலே நாம் கலந்திருக்கின்றோம், நீ எம்மை அறியாமல் ஐம்புரிகளாகிய வேடர்களோடு அழிந்து கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு நம்ம அறிவிலே அந்த தற்சுரூபத்தை உணர்த்துவதற்கு குருவாக எழுந்தொருளி வர, அறிவிலே தற்சுரூபத்தை விளங்குவதற்கு எழுந்தொருளி வந்து தாளினை தலைமையில் சூட்டும். என்ன செய்கின்றார், திருவடி தீட்சை பண்ற, அதான் தாளினை தலைமையில் சூட்டும், திருவடிகளை சென்னையில் சூட்டி தீக்கை செய்து அருளிய அருளியவர் யாரு, மின்னமர் பொழில் சூழ் மின்னலை உடைய மேகம் தங்குவதற்கு இடமாகிய சோலைகள் சூழ்ந்த வெண்ணெய் மேவிவாள் திருவெண்ணை நல்லூர் என்னும் திருப்பதியிலே விருப்பமுற்று வாழ்கின்ற மெய்கண்டான் மெய்கண்ட தேவன் ஆயினார். பிறவிக்கடல் அளந்துரை என்ன, கருணை கையால் எடுத்தது யாரு, மெய்கண்ட தேவன் ஆயினார். என் அறிவிலே தன் சொரூபத்தை விளக்குவதற்கு குருவாக எழுந்தொருளி வந்தவர் யாரு, மெய்கண்ட தேவன் ஆயினார். திருவண்ணை நல்லூரிலே இருந்திருக்கின்றவர். எப்படிப்பட்ட திருவண்ணை நல்லூரிலே, சோலைகள் சூழ்ந்த திருவண்ணை நல்லூரிலே, எப்படிப்பட்ட சோலைகள், மின்னர்கள் வந்து மேகங்கள் வந்து தங்குவதற்கு இடமாகிய சோலைகள், அப்படிப்பட்ட சோலைகள் சூழ்ந்த வெண்ணெய் நல்லூரிலே இருந்திருக்கின்ற அந்த மெய்கண்ட தேவனாயினார் என்ன செய்தார் என்றால், சிவஞான போதம் என்ற நூலை அறிவி செய்தார். அந்த சிவஞான போத நூலை உபதேசித்தான் அடியனை பிறவி கடலிலே அழுந்தாத வண்ணம் காப்பாற்றி அருளினார். அந்த சிவஞான போத நூலை, அந்த மெய்கண்ட தேவனானார் அருளி செய்த சிவஞான போத நூலை சென்னையில் கொண்டு நேர் பொருள் பார்த்தோம்னா தலையில் வைத்துக் கொண்டு, இப்ப சிவஞான போத நூலை தலையில் வைத்துக் கொண்டு எழுதினா நேர் பொருள் பார்க்க கூடாது, தலையாய நூலாக கொண்டு சிரத்தானமாக கொண்டு, அதாவது எத்தனையோ ஆசிரியன்மார்கள் நூல்கள் செய்திருக்கின்றார்கள், அவற்றுக்கெல்லாம் மேலாக தலையாய பிரமாணமாக அந்த மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தை தலையாய பிரமாணமாக கொண்டு சென்னையில் கொண்டு சைவத்திரத்தினை தெரிக்கலுற்றான். அதனில் கூறப்படும் சைவாகம பொருட்கூற்றை, அந்த சிவஞான போதத்தில் சொல்லப்படுகின்ற சைவாகம பொருளை விளக்குவாம் என்க, தெரிக்கலுற்றாம் விளக்குவாம் என்கிறான். நம்முடைய சிவஞான சுவாமிகளும் பொழிப்பாக சொன்னார்கள். பல பாடல்களுக்கு நம்ம சுப்பிரமணிய தேசருடைய பதவுரையும் நாம் பார்த்தால்தான் அந்த பொருளானது நமக்கு இனிது விளங்கும். அது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்களே சொல்லிவிட்டார், சிலருக்குத்தான் சிவஞானசனுடைய பொழிப்புரை விளங்கும், அடியேனை போன்றவர்களுக்கும் அது விளங்க வேண்டும் என்றால் அதற்காகத்தான் கருணையோடு நம்முடைய 16வது பட்டத்து குருமகா சன்னிதானம் பதவுரை செய்தார்கள். அவர்கள் திருவடிகளை போற்றுவதை தவிர வேறு என்ன நமக்கு கைமாறு செய்ய முடியும்னு சொன்னார்கள். அது மிக உண்மை. பவமாய கடலில் அழந்துகின்ற என்னை அதன் கண் அழுந்தாத வண்ணம் கருணை கையால் எடுத்து என் அறிவின் கண்ணே தச்சுரூபத்தை விளக்குவதற்கு எழுந்தருளி வந்து திருவடி சென்னையை சூட்டி தீக்கை செய்து அருளிய வெண்ணெய் மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போத நூலை ஏனைய ஆசிரியன்மார் செய்த பிரமாண நூல்களுக்கெல்லாம் சிரத்தானமாகக் கொண்டு அதனில் கூறப்படும் சைவாகம பொருட்கூற்றை விளக்குவாம் என்பதான் இந்நூலுக்கு வழி கூறியவாறு எந்த நூலின் வழியே இந்த நூல் வந்தது, சிவஞான போதத்தின் வழியே வந்தது இந்த சிவஞான சித்தியார் என்று வழி கூறினார். எடுத்தென்றது குறிப்பூர்வகம், அதான் கருணை கையால் எடுத்துன்னு சொன்ன முடியும். அதான் வைத்து என்றது உபச்சார வழக்கு. என்ன அதாவது என் சித்தத்தை தன்னை வைத்துன்னு வருது இல்லையா, அந்த வைத்து என் சித்தத்துல புதுசா இப்பதான் வந்து சிவபெருமான் வந்து தன்னை வைக்கின்றாரா, ஏற்கனவே இருக்கின்ற நாம உணராம இருக்கின்றோம், அதை உணர்த்துதல் தான் வைத்தல், அதனால உபச்சாரம் தான். அன்போடு இந்த வழக்கு என்றார் உடன் குரல் காட்டினார். சென்னியின் இன் ஓம உருபு, சென்னி போல அதாவது தலை போல, சிவஞான போதம் தான் தலை மாதிரி சிரத்தானமாக கொண்டு அதான் சொன்னார், தலையாய நூலாக கொண்டு என்று நாம் அதை பொருள் பார்த்தோம். ஆக இந்த அளவிலே இந்த 300 சிறப்பை பார்த்த இந்த அளவிலே இன்றைய சிவஞான சித்தியார் சுபக்கம் மாதவ சிவஞான சுவாமிகள் உரை சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இந்த அரிய சிந்தனைக்கு குருவர் பாலித்த சீர்வளசியில் குருமகா சன்னிதானவருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனமொழி மேலாளையை போற்றி பரவிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். திரு சிற்றம்பலம்.